சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும் www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை ஆகஸ்ட் 14, 2022. தலைப்பு: ஆத்மா. கோல்டன் உரை. சங்கீதம்:
அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார்.
பொறுப்பு ரீதியான வாசிப்பு. சங்கீதம்: கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிகிறீர். நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். என் வழிகளெல்லாம் உமக்குத் தெரியும். என் நாவில் சொல் பிறவாததற்கு முன்னே, இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கரத்தை என்மேல் வைக்கிறீர். இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாயிருக்கிறது. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர். நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம்: என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மிட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகிறது. ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார். நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறார். மனுஷனுடைய நாட்கள் புல்லுக்கு ஒப்பாயிருக்கிறது. வெளியின் புஷ்பத்தை போல பூக்கிறான். காற்று அதன் மேல் வீசினவுடனே அது இல்லாமற் போயிற்று. அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியா என்றென்றைக்கும் உள்ளது. அவருடைய உடன்படிக்கையை கை கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலேயே உள்ளது. கர்த்தர் வானங்களில் தமது சிங்காசனத்தை ஸ்தாபித்திருக்கிறார். அவருடைய ராஜரிகம் சர்வத்தையும் ஆளுகிறது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அவருடைய வசனத்தின்படி செய்கிற பலத்த சௌரியவான்களாகிய அவருடைய தூதர்களே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தருக்கு பிரியமானதை செய்து அவர் பணிவிடைக்காரராயிருக்கிற அவருடைய சர்வசேனைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். கர்த்தர் ஆளுகிற எவ்விடங்களிலும் உள்ள அவருடைய சகல கிரியைகளே, அவரை ஸ்தோத்திரியுங்கள். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. லூக்கா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரம்பிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். தான் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெபாலயத்தில் பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார். அப்பொழுது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது. அவர் புஸ்தகத்தை விரித்தபோது, கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் இருக்கிறார். தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நறுங்குண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து உட்கார்ந்தார். ஜெபாலயத்தில் உள்ள எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களோடே பேசத் தொடங்கி, உங்கள் காதுகள் கேட்க இந்த வேதவாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறிற்று என்றார். லூக்கா. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணிக் கொண்டிருந்தார். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரி அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாயிருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரியே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். இயேசு ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினபடியால் ஜெபாலயத் தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சுஸ்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றான். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்தில் இருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறதில்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தி ஆகிய இவளை ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா என்றார். அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள். ஜனங்கள் எல்லாரும் அவரால் செய்யப்பட்ட சகல மகிமையான செய்கைகளை குறித்தும் சந்தோஷப்பட்டார்கள். மத்தேயு.
அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார்.
இந்த 12 பேரையும் இயேசு அனுப்புகையில் அவர்களுக்கு கட்டளையிட்டு சொன்னது என்னவென்றால், நீங்கள் புறஜாதியார் நாட்டுக்கு போகாமலும் சமாரியர் பட்டணங்களில் பிரவேசியாமலும் வியாதியுள்ளவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள் இலவசமாய் கொடுங்கள், பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல, உங்கள் பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறவர். ஆத்துமாவை கொள்ள வல்லவர்களாயிராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். ஆத்துமாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். 1 காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தமில்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாதது. உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆதலால் பயப்படாதிருங்கள். அநேகம் அடைக்கலான் குருவிகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்களாயிருக்கிறீர்கள். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியரில் ஒருவனுக்கு 1 கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்க கொடுக்கிறவனும் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாக்கவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். குறிந்தியர். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நாமெல்லாரும் நித்திரையடைவதில்லை, ஆகிலும் கடைசி எக்காலம் துணிக்கும் போது 1 நிமிஷத்திலே 1 இமைப்பொழுதிலே நாமெல்லாரும் மறுரூபமாக்கப்படுவோம். எக்காலம் துணிக்கும், அப்பொழுது மரித்தோர் அழிவில்லாதவர்களாய் எழுந்திருப்பார்கள், நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ள வேண்டும்.
அழிவுள்ளதாகிய இது அழியாமையையும் சாவுக்கேதுவாகிய இது சாவாமையையும் தரித்துக் கொள்ளும் போது மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும்.
மேரி பெக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கி டுத்தி ஸ்கிரிப்ட்ஸில் இருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். இறைவன். நான் பெரியவன், அனைத்தையும் அறிந்தவர், அனைத்தையும் காணக்கூடியவர், அனைத்தையும் செயலாற்றுபவர், அனைத்து ஞானமுள்ளவர், அனைத்தையும் விரும்புபவர் மற்றும் நித்தியமானவர். கொள்கை, மனம், ஆன்மா, ஆவி, வாழ்க்கை, உண்மை, காதல், அனைத்து பொருள், உளவுத்துறை. சத்தியத்தின் தனிப்பட்ட இலட்சியமாக கிறிஸ்து இயேசு ரபிகளின் தவறு மற்றும் அனைத்து பாவங்களையும் நோய்களையும் மரணத்தையும் கண்டிக்க வந்தார். உண்மை மற்றும் வாழ்க்கையின் வழியை சுட்டிக்காட்ட இந்த இலட்சியம் இயேசுவின் முழு பூமிக்குரிய வாழ்க்கை முழுவதும் நிரூபிக்கப்பட்டது. ஆன்மா மற்றும் பொருள் உணர்வு, உண்மை மற்றும் பிழை ஆகியவற்றின் சந்ததிகளுக்கு இடையிலான வேறுபாட்டை காட்டுகிறது. ஆன்மாவை கட்டுப்படுத்த அனுமதிக்கும் வகையில் பொருள் உணர்வின் பிழைகளை நாம் போதுமான அளவு வெற்றி பெற்றிருந்தால் பாவத்தை வெறுத்து ஒவ்வொரு முகமூடியின் கீழும் அதை கண்டிப்போம். இந்த வழியில் மட்டுமே நாம் நம் எதிரிகளை ஆசீர்வதிக்க முடியும். இருப்பினும் அவர்கள் நம் வார்த்தைகளை அவ்வளவு அர்த்தப்படுத்துவதில்லை. நாம் நம்மை தேர்ந்தெடுக்க முடியாதது. ஆனால் இயேசு கற்பித்த வழியில் நமது இரட்சிப்பை செய்ய வேண்டும். சாந்தம் மற்றும் வலிமையுடன் அவர் ஏழைகளுக்கு நற்செய்தியை பிரசங்கிப்பதாக காணப்பட்டார். கடவுள் பொருளில் வாழ்கிறார் என்ற நம்பிக்கை சர்வமதமானது. உடம்பில் ஆன்மா இருக்கிறது, பொருளில் மனம் இருக்கிறது, நன்மை தீமையில் இருக்கிறது என்று சொல்லும் பிழை அதை சொல்லாமல் அத்தகைய வார்த்தைகளை நிறுத்த வேண்டும். இல்லையெனில் கடவுள் மனிதகுலத்திலிருந்து தொடர்ந்து மறைக்கப்படுவார். மேலும் மனிதர்கள் பாவம் செய்கிறார்கள் என்று தெரியாமல் பாவம் செய்வார்கள். ஆவிக்கு பதிலாக பொருளின் மீது சாய்வார்கள். நொண்டியால் தடுமாறுவார்கள், குடிவெறியால் விழுவார்கள், நோயால் நுகர்வார்கள். இவை அனைத்தும் அவர்களின் குருட்டுத்தன்மையின் காரணமாக அவர்களின் பொய்யால் கடவுள் மற்றும் மனிதன் பற்றிய உணர்வு. தெய்வீக மனம் ஒரு புள்ளில் இருந்து நட்சத்திரம் வரை அனைத்து அடையாளங்களையும் தனித்தனியாகவும் நித்தியமாகவும் பராமரிக்கிறது. கேள்விகள்: கடவுளின் அடையாளங்கள் என்ன? ஆன்மா என்றால் என்ன? உருவான பொருளில் உயிர் அல்லது ஆன்மா இருக்கிறதா? எதுவும் உண்மையானது மற்றும் நித்தியமானது, எதுவும் ஆவி அல்ல. ஆனால் கடவுள் மற்றும் அவரது யோசனை: தீமைக்கு உண்மை இல்லை, இது ஒரு நபர், இடம் அல்லது பொருள் அல்ல. ஆனால் வெறுமனே ஒரு நம்பிக்கை, பொருள் உணர்வின் மாயை. எல்லா யதார்த்தத்தின் அடையாளம் அல்லது யோசனை என்றென்றும் தொடர்கிறது. ஆனால் ஆவி அல்லது அனைத்து தெய்வீக கோட்பாடு ஆவியின் அமைப்புகளில் இல்லை. ஆன்மா என்பது ஆன்மா, கடவுள், படைப்பாற்றல், ஆளும் எல்லையற்ற கோட்பாட்டின் வரையறுக்கப்பட்ட வடிவத்திற்கு வெளியே உள்ளது. இது வடிவங்கள் மட்டுமே பிரதிபலிக்கின்றன. கேள்வி: ஆன்மாவின் அறிவியலின் கோரிக்கைகள் என்ன? பதில்: இந்த அறிவியலின் முதல் கோரிக்கை என்னை தவிர வேறு கடவுள்கள் உனக்கு இருக்கக்கூடாது என்பதே. இது நான் ஸ்பிரிட். ஆகையால் கட்டளையின் அர்த்தம் இதுதான்: உன்னிடம் புத்திசாலித்தனம் இல்லை, உயிர் இல்லை, பொருள் இல்லை, உண்மை இல்லை, அன்பு இல்லை, ஆனால் ஆன்மீகம். இரண்டாவது: உன்னை போலவே உன் அண்டை வீட்டாரையும் நேசிக்க வேண்டும் என்பது போன்றது. எல்லா மனிதர்களுக்கும் ஒரே மனம், ஒரே கடவுள் மற்றும் தந்தை, ஒரே வாழ்க்கை, உண்மை மற்றும் அன்பு என்பதை முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த உண்மை வெளிப்படும் போது மனிதகுலம் சரியான விகிதத்தில் மாறும். போர் நிறுத்தப்படும் மற்றும் மனிதனின் உண்மையான சகோதரத்துவம் நிறுவப்படும். வேறு தெய்வங்கள் இல்லாது தன்னை வழிநடத்தும் ஒரே ஒரு முழுமையான மனதை தவிர வேறு எவரிடமும் திரும்பாமல் மனிதன் கடவுளின் சாயல், தூய்மையான மற்றும் நித்தியமான கிறிஸ்துவிலும் இருந்த அந்த மனதை கொண்டவன். விஞ்ஞானம், ஆவி, ஆன்மா உடலில் இல்லை என்றும், கடவுள் மனிதனில் இல்லை என்றும், மனிதனால் பிரதிபலிப்பது என்றும் வெளிப்படுத்துகிறது. பெரியது சிறியதில் இருக்க முடியாதது, பெரியவர் சிறியவர்களில் இருக்க முடியும் என்ற நம்பிக்கை தவறானது. இது ஆன்மாவின் அறிவியலில் ஒரு முக்கிய புள்ளியாகும். கொள்கை அதன் யோசனையில் இல்லை. ஸ்பிரிட், ஆன்மா மனிதனில் மட்டுப்படுத்தப்படவில்லை, பொருளில் இல்லை. சத்தியத்தின் கோரிக்கைகள் ஆன்மீகம் மற்றும் மனதின் மூலம் உடலை அடைகின்றன. மனிதனின் தேவைகளின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் கூறினார், உங்கள் வாழ்க்கையை பற்றி நீங்கள் என்ன சாப்பிடுவீர்கள், எதை குடிப்பீர்கள் என்று யோசிக்காதீர்கள்.
தெய்வீக அறிவியலில் மனிதன் கடவுளின் உண்மையான உருவம். தெய்வீக இயல்பு கிறிஸ்து இயேசுவில் சிறப்பாக வெளிப்படுத்தப்பட்டது.
அவர் கடவுளின் உண்மையான பிரதிபலிப்பை மனிதர்கள் மீது வீசினார் மற்றும் அவர்களின் மோசமான சிந்தனை மாதிரிகள் அனுமதிப்பதை விட அவர்களின் வாழ்க்கையை உயர்த்தினார். மனிதனை விழுந்து நோய்வாய்ப்பட்ட பாவம் மற்றும் இறக்கும் எண்ணங்கள், விஞ்ஞான இருப்பு மற்றும் தெய்வீக குணப்படுத்துதல் பற்றிய கிறிஸ்துவை போன்ற புரிதல் ஒரு சரியான கொள்கை மற்றும் யோசனையை உள்ளடக்கியது. பரிபூரண கடவுள் மற்றும் பரிபூரண மனிதன் சிந்தனை மற்றும் செயல்பாட்டின் அடிப்படையாக ஆன்மாவும் அதன் குணாதிசயங்களும் மனிதனின் மூலம் என்றென்றும் வெளிப்படுவதை அறிந்த குரு நோயுற்றவர்களை குணப்படுத்தினார். பார்வையற்றவர்களுக்கு பார்வையும், காது கேளாதவர்களுக்கு பார்வையும், கால் ஊனமுற்றவர்களுக்கு கால்களும் அளித்து மனித மனங்களிலும் உடலிலும் தெய்வீக மனதின் அறிவியல் நடவடிக்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்தார் மற்றும் ஆன்மா மற்றும் இறைச்சிப்பின் சிறந்த புரிதலை அளிக்கிறது. இயேசு நோயையும் பாவத்தையும் ஒரே மெட்டாபிசிக்கல் செயல்முறையால் குணப்படுத்தினார். கடவுள் பொருள் மற்றும் மனிதன் தெய்வீக உருவம் மற்றும் சாயலை போல மனிதன் விரும்ப வேண்டும், உண்மையில் நன்மையின் பொருளை மட்டுமே கொண்டிருக்க வேண்டும். ஆவியின் பொருள் பொருள் அல்ல, மனிதனுக்கு வேறு பொருள் அல்லது மனம் உள்ளது என்ற நம்பிக்கை ஆன்மீகமானது அல்ல. உனக்கு ஒரு கடவுள் ஒரே மனம் என்ற முதல் கட்டளையை மீறுகிறது. மரணம் நிறைந்த மனிதன் தன்னை பொருள் பொருளாக தோன்றுகிறான். அதே சமயம் மனிதன் உருவம், யோசனை, மாயை, பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை பொருள் உணர்வின் தவறான சாட்சியத்தில் இருந்து எழுகின்றன. இது எல்லையற்ற ஆவியின் குவிய தூரத்திற்கு வெளியே கூறப்படும் நிலைப்பாட்டில் இருந்து மனம் மற்றும் பொருளின் தலைகீழான பிம்பத்தை எல்லாம் தலைகீழாக காட்டுகிறது. இந்த பொய்யானது ஆன்மாவை பொருள் வடிவங்களில் ஆதாரமற்ற வசிப்பவராகவும் ஆன்மீகத்திற்கு பதிலாக மனிதன் ஜடப்பொருளாகவும் இருக்க வேண்டும் என்று முன்னிறுத்துகிறது. சரியாக புரிந்து கொண்டால், உணர்வு பூர்வமான பொருள் வடிவத்தை கொண்டிருப்பதற்கு பதிலாக மனிதனுக்கு உணர்ச்சியற்ற உடல் இருக்கிறது மற்றும் கடவுள் மனிதனின் ஆன்மா மற்றும் அனைத்து இருப்பு, அவரது சொந்த தனித்தன்மை, நல்லிணக்கம் மற்றும் அழியாத தன்மை ஆகியவற்றில் நிரந்தரமாக இருப்பது மனிதனுக்கு இந்த குணங்களை அளிக்கிறது மற்றும் நிரந்தரமாக்குகிறது. மனதின் மூலம் முக்கியமல்ல. ஆன்மா என்பது மனிதனின் பொருள், வாழ்க்கை மற்றும் புத்திசாலித்தனம். இது தனிப்பட்டது, ஆனால் பொருளில் இல்லை. ஆன்மா ஆன்மாவை விட தாழ்ந்த எதையும் பிரதிபலிக்க முடியாது. மனிதன் ஆன்மாவின் வெளிப்பாடு. சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் மூன்று தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும். உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், துண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்க தரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.